இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மகிழ்ச்சியின் அளவுகோலை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் பேசணும். இன்றைய கலந்துரையாடலில் மீண்டும் பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சிஸ்டர் ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
எண்ணங்கள் தான் நமக்கு உணர்வா வெளிப்படுது. இந்த உணர்வுகள் தான் வந்து நமக்கு அட்டிடியூட், மனோபாவம். தொடர்ந்து இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம்.
ஒருத்தரின் பொருட்டு, ஒரு சூழ்நிலையின் பொருட்டு நாம எண்ணத்தை உருவாக்குகிறோம். அந்த எண்ணத்தின் பொருட்டு நமக்குள்ள உணர்வு ஏற்படுகிறது. அதே உணர்வு எந்த சூழ்நிலை ஆனாலும் அதே மனிதரிடமும் நமக்கு வருகிறது. அதுதான் நம்முடைய ஆட்டிடியூடா உருவாயிடுறது.
எஸ், எனக்கு புரியுது. ஆனா இதே மாதிரி யாராவது எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாலோ, இல்ல அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க.
மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல, இதை நான் உருவாக்குகிறேன்.
எக்ஸாக்ட்லி, இந்த எண்ணத்தை கூட நான் தான் உருவாக்குறேன்.
சோ நாம எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம் அப்படின்றதுல வந்து நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ நாம என்ன சொல்றோம்னா, ஒருத்தர் எனக்கு ஒரு வாட்டி வலி கொடுத்தாங்க, ரெண்டு வாட்டி கஷ்டம் கொடுத்தாங்க, மூணு வாட்டி கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு, நான் எனக்கு ஒரு முறை வலியை ஏற்படுத்தினேன், ரெண்டாவது முறை வலியை கொடுத்துக்கிட்டேன், மூணாவது முறை வலியை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது ஏற்படும். நான் எனக்கு வலியை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு.
முக்கியமா நம்ம இதை கூட புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது.
நிச்சயமா இதுவும் ஒரு கான்வர்சேஷன் தானே. நமக்குள்ள நாம வந்து ஒருத்தர் எனக்கு வலி கொடுத்தாரு, ரெண்டாவது வாட்டி வலி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றத வந்து நாம கவனிக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்குது?
எஸ், வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் நமக்கு துன்பத்தை கொடுக்கறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அப்படிதான் ஒரு அர்த்தம் வருது.
சேஞ்ச் யுவர் கான்வர்சேஷன், எனக்கு நானே வலியை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா மத்தவங்களை பத்தி சொல்லும் போது, அவர் எனக்கு ஒரு முறை வலி கொடுத்தாரு, ரெண்டு வாட்டி வலி கொடுத்தாரு, மூன்று வாட்டி வலி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது அவரின் பொருட்டு என்னுடைய ஆட்டிடியூட் அப்படின்றது உருவாகிவிடும்.
சோ அந்த மனிதர்களை பொறுட்டு என்னுடைய ஆட்டிடியூட் வந்து அந்த கோபம், விரக்தி எல்லாம் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் இல்லையா?
எதாக இருந்தாலும் சரி, அவரின் பொறுட்டு நான் என்ன எண்ணத்தை உருவாக்குகிறேனோ அதே மாதிரியான ஆட்டிடியூட் என்பது உருவாகிவிடும். சோ நான் ஒரு மனிதரின் பொறுட்டு நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குறேன், நான் நல்ல ஃபீலிங், நல்ல உணர்வை அனுபவம் செய்கிறேன். அதே மனிதரின் பொறுட்டு வேற ஒருத்தர் வந்து தவறான எண்ணத்தை உருவாக்கலாம், அதே மாதிரியான ஒரு ஃபீலிங்க அனுபவம் செய்யலாம். இப்போ உங்களின் பொருட்டு விதவிதமான மனிதர்கள் இருக்காங்க, பல விதமான மனிதர்கள் பல மாதிரியான எண்ணங்களை உங்களின் பொருட்டு ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த எண்ணங்களின் ஆதாரத்துல அவங்க வித்தியாசமான உணர்வுகளை அனுபவம் செஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்க அவங்க மனசுக்குள்ள போந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குனீங்க, ஒரு ஃபீலிங்க உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ எண்ணத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அதுக்கேத்த மாதிரி நான் உங்களை ட்ரீட் பண்ணுவேன். சோ என்னுடைய பிஹேவியர், என்னுடைய நடத்தை, நான் உங்ககிட்ட பழகும் விதம், பேசும் விதம், அது எல்லாமே என்னுடைய ஆட்டிடியூட பொறுத்து அமையும். நான் ஒருத்தர் மேல நல்ல எண்ணம் வச்சிருக்கேன், இன்னைக்கு அவங்க கோவப்பட்டிருக்கலாம், ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, பாவம், ஏதோ மூட் அவுட் போல இருக்கு, பரவாயில்ல விடுங்க போகட்டும் அப்படின்லாம் சொல்லுவேன். சோ நான் என்னுடைய எண்ணத்தின் பொருட்டு தான் அவங்க மேல என்னுடைய மனோபாவம், ஆட்டிடியூட் என்பது உருவாகிறது. இது ஒரு ப்ராசஸ். எண்ணம், எண்ணத்தின் அடிப்படையில் உணர்வு, ஃபீலிங், அந்த உணர்வின் அடிப்படையில் ஆட்டிடியூட், மனோபாவம் என்பது ஏற்படுகிறது. ஒன்ஸ் எனக்கு வந்து உங்க மேல ஒரு ஆட்டிடியூட் வந்துடுச்சு அப்படின்னா, நீங்க கோவப்படுற மாதிரி ஏதோ ஒன்னு செஞ்சிடறீங்க வச்சுக்கோங்க. சோ நான் உங்ககிட்ட கோவப்படுறேன், என்னுடைய எண்ணத்துல வந்து நீங்க இப்படிதான் அப்படின்னு நான் வந்து எண்ணத்தை உருவாக்கிட்டேன் அப்படின்னா எப்போ நான் உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்க செய்யற அந்த காரியங்களை பார்த்து எனக்கு கோபம் வரும். சோ செயலாக வெளியில ஆல்ரெடி வந்துடுது. என்னுடைய சொல், என்னுடைய வார்த்தைகள், நான் உங்ககிட்ட பழகிற விதம் எல்லாத்துலயுமே வந்து நான் எப்படி உணர்கிறேனோ அதன் பொருட்டு வெளியே வந்து காமிப்பேன். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா எப்பவுமே நான் உங்ககிட்ட கோபமாவே பேச ஆரம்பிப்பேன், இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன்.
சரி, இப்போ இந்த கோபம் நீங்க படுறீங்க இல்லையா, இது வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குமா இல்ல பொதுவா ஜென்ரலா இது உங்க குணமா மாறிடுமா?
ஜென்ரலாவே இது ஒரு குணமா மாறிடும், உங்களின் பொருட்டு இல்ல அந்த சூழ்நிலையின் பொருட்டு. இப்ப அதே சூழ்நிலை எப்பப்பெல்லாம் வருதோ உங்களே நான் பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா நான் மறுபடியும் கோவப்பட ஆரம்பிப்பேன். சோ ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி என்னுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யூ அப்படின்றது வந்து கோபமாகவே இருக்கும்.
சோ ஒரு ஒரு சூழ்நிலையிலயும் வந்து அந்த கோபம் வந்துட்டே இருக்கும்.
ஆமா, இப்ப நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஆபீஸ்ல வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க வந்து கோவப்படுறீங்க. சோ நீங்க கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, வேலை நடந்துட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோவப்பட்டா வேலை நடக்கும்னு நினைக்கிறீங்க. சோ அந்த சமயத்துல வந்து டெய்லி கோவப்படுறதுனால அந்த கோவப்படுறது அப்படின்றது வந்து உங்களுடைய பழக்கமா ஆயிடுச்சு. நீங்க ஆபீஸ்ல வேலை பண்றீங்க, சோ உங்ககிட்ட உங்களோட கொலீக்ஸ் கிட்ட வந்து வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக கோவப்படுறீங்க. சோ கோவப்படுறீங்க, வேலை நடக்குது. சோ அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, அப்ப என்ன நடக்கும்?
ஆப்வியஸா அதே கோவம் தான் வீட்லயும் படுவேன். ஏன்னா கோவப்பட்டாதான் வேலை நடக்கும்ன்ற எண்ணம் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா.
குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, உடனே உங்களுக்கு என்ன ஆகணும், கோவப்பட்டாதான் இவங்க வந்து சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. குழந்தைங்க கிட்ட கோவப்படுவீங்க, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கோவப்படுவீங்க. சோ கோவப்படுறது அப்படின்றது உங்களுடைய ஆட்டிடியூடாகவே மாறிவிடும்.
ஓ, அப்படின்னா என்ன வந்து ஒரு தப்பானவனா வந்து நான் ஆக்கிக்கிறேனா?
ஏன்னா நான் ஆபீஸ விட்டு வெளியில வரும்போது கோவப்படுறது அப்படின்ற அந்த பழக்கம் வந்து என்னோட பேக்கேஜ். அதை மட்டும் நான் ஆபீஸ்லயே விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியாது இல்லையா. நான் அதே பழக்கத்தோட தான் வீட்டுக்கு வரேன். அதே பழக்கம் வந்து குழந்தைங்க கிட்டயும் நடந்துக்கிறதுக்கு தூண்டுது. கோவப்பட்டாதான் இவங்க படிப்பாங்க, கோவப்பட்டாதான் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், கோவப்படுறேன். சோ ரிப்பீட்டட் ஆக்ஷன் பிகம்ஸ் அ ஹேபிட். சோ அது மட்டும் இல்ல, பல விதமான பழக்க வழக்கங்கள் சேர்ந்து என்னோட பர்சனாலிட்டியாவே மாறிடுது.
ஓ மை காட், அப்படின்னா வந்து இந்த கோவப்படுறதுன்றது நான் அது என்ன தப்பானவளா மட்டும் காட்டுறது இல்லாம என்னோட பர்சனாலிட்டியாவும் அது மாத்திடுதா?
ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தரின் பொருட்டு நமக்கு ஏற்படுகிற அந்த ஆட்டிடியூட், அதற்கப்புறமா அந்த செயல்கள், ஆக்ஷன், ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்து என்னுடைய ஹேபிட்டாவும் மாறிடுது. சோ பல விதமான பழக்க வழக்கங்கள் ஒன்னு சேர்ந்துதான் என்னுடைய பர்சனாலிட்டி.
ஆனா மத்தவங்க செய்யற தப்புக்கு நான் கோவப்பட்டு என் பர்சனாலிட்டி வந்து மோசமாகிடுது இல்லையா?
ஆமா, அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா எந்த மாதிரியான குவாலிட்டியான எண்ணத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது உங்களை சார்ந்துதானே இருக்கு.
சோ மத்தவங்க எப்படி நடந்து கொண்டாலும், அவங்க என்ன செஞ்சாலும், நான் எப்படி இருக்கணும், நான் என்ன செய்யணும்?
இப்போ வந்து நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய பர்சனாலிட்டியா மாறுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்முடைய கவனம் யார் மேல இருக்கும்?
அப்கோர்ஸ் என் மீது.
சோ இப்ப நாம என்ன பண்ணோம்னா மத்தவங்களை கிரிட்டிசைஸ் செஞ்சு செஞ்சு நம்முடைய பர்சனாலிட்டிய வந்து மோசமானதா மாத்திக்கிட்டே வரும் இல்லையா. மத்தவங்களுடைய குறைய பார்த்து 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 அந்த குறைகளை வந்து நமக்குள்ளேயும் கொண்டு வந்துடும்.
ஓ, அந்த மாதிரி நடக்கும்போது இப்ப நான் தான் குற்றவாளி ஆயிடுறேன். ஏன்னா அடுத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து கிரிட்டிசைஸ் செஞ்சு என்னுடைய பர்சனாலிட்டி தான் மோசமாயிடுது இல்லையா. இப்ப நான் தான் வந்து விக்டிம் ஆயிட்டேன்.
இது என்னன்னா ஒரு எமோஷனல் அபியூஸ்னு கூட சொல்லலாம். சோ என்னுடைய பர்சனாலிட்டி நல்லா தான் இருந்தது, ஆனா நான் மத்தவங்களுடைய குறைகளை பார்க்கறேன், மத்தவங்களை கிரிட்டிசைஸ் செய்யறேன் அப்படின்னா அவங்கள பொறுத்து எனக்குள்ள ஒரு உணர்வு என்பது ஏற்படுது. அந்த உணர்வினுடைய அடிப்படையில ஆட்டிடியூட், ஆக்ஷன், அதுக்கப்புறமா என்னுடைய பர்சனாலிட்டியா மாறிடுச்சு. சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணம், எண்ணத்தின் அடிப்படையில் உணர்வு, ஃபீலிங், உணர்வின் அடிப்படையில் ஆட்டிடியூட், மனோபாவம், அந்த ஆட்டிடியூடின் அடிப்படையில் நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்கள். ரிப்பீட்டட் ஆக்ஷன், திரும்ப திரும்ப செய்கிற அந்த செயல்கள் என்னுடைய பழக்கமாகி விடுகிறது, ஹேபிட். சோ எல்லா பழக்கங்களும் புட் டுகெதர் என்னுடைய பர்சனாலிட்டியாவே மாறிடுச்சு.
வெரி ட்ரூ. சோ இந்த சமயத்துல நான் என்ன பண்றேன், நான் மத்தவங்களை வந்து குறை சொல்றது, கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு தப்புன்னு தெரிஞ்சாலும் எனக்குள்ள ஒரு உணர்வு என்ன பண்ணுது, நான் ஜஸ்டிஃபை பண்றேன், நான் செய்யறதுதான் நியாயம், அவங்க மேல நான் கோவப்படுறது கரெக்ட், அவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படின்றத எனக்குள்ள ஒரு உணர்வு என்ன பண்றது, நியாயப்படுத்துது இல்லையா.
ஆமா, அந்த உணர்வின் அடிப்படையில அதுக்கப்புறமா வரக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து நான் வந்து இன்டராக்ட் பண்ணுவேன். சோ நான் எப்படிப்பட்டவனோ அதன் அடிப்படையில வந்து நான் மற்றவங்க கிட்ட பேசுவேன், பழகுவேன் இல்லையா. சோ அந்த செயல்களை செய்யும் பொழுது நான் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குனேன் அப்படின்னா, அதாவது நல்ல விதமான செயல்களை செய்யும் பொழுது அது பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது, ஒரு எதிர்மறை செயல்களை செய்யும் பொழுது அது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது. என்னுடைய பர்சனாலிட்டி படி நான் என்னுடைய இன்டராக்ஷன்ல நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியையோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜியையோ உருவாக்குறேன். இப்ப வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். சோ எந்த விதமான எனர்ஜியை நான் உருவாக்கி உங்களுக்கோ இல்ல இந்த உலகத்துக்கோ கொடுக்கறேனோ அதே எனர்ஜி எனக்கு திரும்பவும் கிடைக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தேன்னா பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்குது, நெகட்டிவ் எனர்ஜியை நான் கொடுத்தேன்னா நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு திரும்ப கிடைக்குது. சோ என்னுடைய பர்சனாலிட்டியில இருந்து அடுத்த கட்டம் என்னன்னா என்னுடைய டெஸ்டினிய நான் உருவாக்கிட்டு இருக்கேன், என்னுடைய விதியை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். சோ விதி அப்படின்னா என்ன, இப்போ எனக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் என்னோட டெஸ்டினி. சோ எந்த மாதிரியான எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, துக்கம் அப்படின்றது நெகட்டிவ் எனர்ஜி, வருத்தம்ன்றது நெகட்டிவ் எனர்ஜி, ஃபியர் அப்படின்றது நெகட்டிவ் எனர்ஜி, இன்செக்யூரிட்டி, ஆங்ஸைட்டி, அதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நான் இப்போ அனுபவம் செஞ்சுட்டு இருக்கேன்னா அதுதான் நாம என்ன சொல்றோம், என்னுடைய விதி அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை நான் அனுபவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அதை நம்முடைய பாக்கியம் அப்படின்னு சொல்றோம். சோ நான் எந்த மாதிரியான எனர்ஜியை உருவாக்கி இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கறேனோ அதே எனர்ஜி எனக்கு திரும்பவும் வருது. நம்ம ஒரு ஆழ்ந்த நித்திரை ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா நம்முடைய விதியை வந்து யாரோ எங்கேயோ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றோம். விதி அப்படின்னா என்ன, டெஸ்டினி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்கிறோம், அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். சோ இப்ப நாம அனுபவிக்கிறது விதின்னு சொல்றோம், அது பாக்கியம்னு சொல்லலாம் இல்ல என்னோட விதின்னு சொல்லலாம். சோ இப்ப நாம அனுபவிக்கிறது பலன் அப்படின்னா இதற்கு முன்னால நாம ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கோம் அப்படின்றதானே அர்த்தம்.